அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன். ஈராக்கின் வடக்கே கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மோசூல் நகரில் உள்ள நீர்த்தேக்கத்தை இஸ்லாமிய ஜிகாதி குழுக்களிடமிருந்து மீண்டும் தாங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக ஈராக்கிய மற்றும் குர்திஷ் அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் நாட்டின் தலைநகரான பாக்தாதில் உள்ள இராணுவ தலைமையகமோ அந்த நீர்த்தேக்கத்துடன் தொடர்புடைய இடங்களுக்கான சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என கூறுகிறது. அதிலும் குறிப்பாக அந்த நீர்த்தேக்கத்தின் தென்புறத்தில் தீவிரவாதிகளால் புதைக்கப்பட்டுள்ள கண்ணி வெடிகளை அகற்ற வேண்டிய பணிகள் இன்னும் எஞ்சியுள்ளன என்று ஈராக்கிய இராணுவம் கூறுகிறது.
உக்ரைனில் பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் லுகான்ஸ் பிராந்தியத்திலிருந்து வெடிக்கப்பட்ட மோட்டார் குண்டுகளாலும் ராக்கெட்டுகளினாலும் அகதிகள் வண்டி தொகுதி ஒன்று தாக்கப்பட்டு பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஆயுதம் தாங்கிய பிரிவினைவாதிகளை இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று உக்ரைன் ராணுவமும் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆனால் கிளர்ச்சி குழுக்கள் பதிலளிக்கும் போது இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய ராணுவ வல்லமை தங்களிடம் இல்லை என்று அழுத்தியிருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கிழக்கு யுக்ரைனின் டோனியஸ்க் நகரின் நிர்வாகத்தை தமது பிடியில் வைத்திருக்கும் கிளர்ச்சி குழுவினர் அங்கு மரண தண்டனை அறிமுகம் செய்யப்படுவதை அறிவித்துள்ளார்கள். தேச துரோகம், உளவு பார்ப்பது, தலைமை பொறுப்பில் உள்ளவர்களின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது ஆகியவை உள்ளிட்ட பல செயல்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இவ்வகையில் மரண தண்டனை என்பது ஆண்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும் என்றும் அதுவும் போர்க்காலத்தில் எடுக்கப்படும் ஒரு அசாதாரண நடவடிக்கை என்றும் கிளர்ச்சியாளர்களின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் மிசூரி மாநிலத்தின் ஃபெர்குசன் நகரில் கடந்த வாரம் நிராயுத பாணியான கருப்பு நிற இளைஞன் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கண்டனங்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்த காரணத்தால் அமைதியையும் ஒழுங்கையும் நிலைநாட்டும் முகமாக தேசிய காவல்படையை மாநிலத்தில் ஈடுபடுத்தும் உத்தரவில் மாநில ஆளுநர் ஜே நிக்சன் கைச்சாற்றிருக்கிறார். நேற்றிரவு நடந்த வன்செயல்களில் தமது போலீஸ்காரர்கள் மீது துப்பாக்கிகள் வெடிக்கப்பட்டதாகவும் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் சென்ட் லூயிஸ் வட்டார போலீசார் கூறியிருக்கிறார்கள். போலீசாரை சீண்டி விடுவதற்கான குற்றவியல் சதித்திட்டங்கள் தான் தம்மீதான இந்த துப்பாக்கிச் சூடுகள் என்று சென்ட் லூயிஸ் போலீஸ் கேப்டன் விவரித்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
மியான்மர் என்று அறியப்படும் பர்மாவில் பரந்துபட்ட அளவில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான குந்தகத்தை ஏற்படுத்தி அங்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு எச்சரித்துள்ளது. போதைப் பொருட்கள் பயன்பாடு மற்றும் குற்றச்செயல்களுக்கு எதிரான ஐநா அமைப்பின் பிராந்திய இயக்குநர் ஜெர்மி டக்ளஸ் அவர்களே இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார்.
ஆசிய கண்டத்திற்கு தமது முதல் பயணத்தை மேற்கொண்டு தென்கொரியாவுக்கு போயிருந்த ரோமன் கத்தோலிக்க மதுபீடத்தின் தலைவர் பரிசுத்த போப் பிரான்சிஸ் அவர்கள் இப்போது நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். புறப்படும் முன்னர் தென்கொரிய தலைநகர் சோலில் கொரிய வளைகுடாவில் சமாதானமும் சமரசமும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர் நடத்திய சிறப்பு பூசி ஒன்றில் பிளவுபட்டுள்ள இரண்டு கொரியாக்களும் பரஸ்பர மன்னிப்பு மனப்பான்மையில் ஒன்றுபட வேண்டும் என்று வற்புறுத்தினார். அமெரிக்க படையினருடன் தென்கொரிய கூட்டு பயிற்சிகள் நடத்தும்போது அதே சமயத்தில் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு பூசையில் கலந்து கொள்ள விடுக்கப்பட்ட அழைப்பை வடகொரிய அதிகாரிகள் நிராகரித்திருந்தார்கள். இரண்டாவது உலகப் போர் காலத்தில் ஜப்பானிய இராணுவத்தினருக்கு பாலியல் அடிமைகளாக வற்புறுத்தி செயற்பட்ட கொரிய பெண்கள் 7 பேரை பரிசுத்த போப் பிரான்சிஸ் அவர்கள் நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் வழங்கினார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
விக்கிலீக்ஸ் ஸ்தாபகர் ஜூலியன் அசாஜ் லண்டனில் உள்ள எக்வடார் தூதரகத்திலிருந்து விரைவில் வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நைஜீரியாவில் கடந்த வாரம் 10 பேரை பாதித்திருந்த இபோலா கொல்லி நோய் இப்போது 14 பேரை பாதித்திருக்கிறது என்று நைஜீரிய சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது.